நாலு விஷயங்களை நான் இந்த நேரத்தில் கடைபிடிக்க வேண்டும். ஆத்மீகத்தில் எங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுல இஸ்திக்ஃபார், துஆ, தௌபா, அதுக்கு ஷபானுடைய வாதம் தந்திருக்கிறான். அல்லாஹ் எங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளை போக்கி வைப்பான். அதுக்கு இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என அவர் சொன்னார். இஸ்திக்ஃபார் செய்வது அல்லாஹ் மிக விருப்பமான. எந்த அளவுக்கு அல்லாஹ் இடத்துல அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் குறைஞ்சது இது ஒரு சபையில 70-100 விடுத்தும் இதை
கன்னிமாந்தோக்கிலே சென்ற மாத ஹுத்பாவில் ரஜபுடைய மாதம் இஸ்லாமிய 7வது மாதமாக ஷவான் 8 அடுத்து நாம் அடைய இருப்பது அது ரமதானுடைய மாதம். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்துடன் ஈமானுடன் நல்ல செல்வ பாக்கியங்களுடன் ஷவானையும் ரமதானையும் சிறப்பாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ளார். ஷவானுடைய மாதத்தில் மூன்று பிரதானமான விஷயங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்னாவது, அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் நோம்பு கடமையாக ஹிஜ்ரி 2 ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து அங்கு நபி அவர்கள் இருக்கும் பொழுது 2வது வருடத்தில் அல்லாஹு தஆலா அறிவிக்கிறான், உங்களுக்கு வரக்கூடிய ரமலான் நோம்பு கடமையாக போகிறது. அல்லாஹ் உமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும், நீங்க ரமலான் அடைந்தால் நோம்பு நோற்ற வேண்டும் என்ற கட்டளை அல்லாஹ் தஆலா பிறப்பிக்கிறார். 2வது ரசூலுல்லாஹி ஸல்லம் ஷவானுடைய மாதத்தில் உமர் ரலியல்லாஹுடைய மகள் ஹஃப்ஸா பின் உமர் அவர்களை மணமுடிக்கிறார்கள், திருமணம் செய்கிறார்கள். இது நபி அவர்களுக்கு மிக சந்தோஷமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. 3வது, நபி அவர்களுக்கு மிக சந்தோஷத்தை கொடுத்த ஒரு விடயம்தான் நபியுடைய ஈரக்குலை என்று அழைக்கப்படக்கூடிய ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹுசைன் என்ற மகனால் அவர்கள் ஹிஜ்ரி 4 ஷவானுடைய மாதத்தில் பெற்றெடுக்கப்பட்டார்கள். இந்த 3 நிகழ்வுகளும் இஸ்லாமிய வரலாற்றில் மிக பிரதானமான 3 நிகழ்வுகளாக அது வர்ணிக்கப்படுகிறது. அதையும் குறிப்பாக இந்த ஷவானுடைய மாதத்தில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வாக இந்த மாதத்தை நாம் காணலாம். அதுல முதலாவது நான் குறிப்பிட்டது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நோம்பை விதியாக்கிய கடமையாக்கிய மாதம் இந்த ஷவானுடைய மாதம். அடுத்து வரக்கூடிய ரமதானை நீங்கள் நோக்கப் போகிறீர்கள் என்ற அறிவித்தலை அல்லாஹ் ஷவான் மாதத்தில் கொடுக்கிறார். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹா, உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகள் ஆயிஷா, ஹம்சா இவர்கள் இருவரும் எப்பொழுதுமே தீனுடைய விஷயங்கள்ல மார்க்க விஷயங்கள்ல மிக கரிசனை உள்ளவர்களாக மற்ற மனைமார்கள் போன்று இவர்களும் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி மகள் ஆயிஷா, ஹதரத் உமர் ரலியல்லாஹு மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் இருவருக்கும் அந்த பாக்கியம் கிடைத்தது. அதுல இந்த மாதத்துல தான் ஹஃப்ஸா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களை மணமெடுத்துக் கொண்டார்கள். 3வது 4வது ஹிஜ்ரி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இது ரெண்டும் மேல் சொன்ன ரெண்டும் 2ஆம் ஹிஜ்ரி இடம்பெற்றது. 3வது 4வது 4ஆம் ஹிஜ்ரியில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய பேரன் ஹுசைன் அவர்கள் பெற்றெடுக்கப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, நபி அவர்களுக்கு 4 பெண் குழந்தைகள். அதுல ஜெய்னப், ருக்கையா, உம்மு குல்தூம், ஃபாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹுன்ன அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்துகளை மேலானதாக உயர்த்துவானாக. கண்ணியமானவர்களே, ஜெய்னப் ரலி அல்லாஹு அன்ஹா அபுல் ஆஸ் என்ற ஒருவரை மனமுடித்து நபியுடைய வாழ்த்துகளையும் துவாவையும் பெற்றுக் கொண்டார்கள். ருக்கையா அபுலஹபுடைய உம்மு குல்தூம் அபுலஹபுடைய மகன்மார்களை முடித்து அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கு முன்பே அவர்கள் தலாக் கொடுத்து விட்டார். இவர்கள் இருவரையும் ஒன்றின் பின் உண்டாக ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மனமுடிக்கிறார். அது முதலாவது உஸ்மான் ரலியல்லாஹு முடித்துக் கொண்டது ருக்கையா ரலியல்லாஹு அவர்கள். ருக்கையா ரலியல்லாஹு அவர்களுடன் தான் ரெண்டு விடுத்தம் அபிஷேனியாவுக்கு, ஹபஷாவுக்கு, இத்தோப்பியாவுக்கு குடும்பமாக ஹிஜ்ரத் செய்தார்கள். நபி அவர்கள் மக்கால் இருந்த மதீனாவுக்கு அந்த ஹிஜ்ரத் செஞ்சது போன்று ஹஜ்ரத் ருக்கையா தன்னுடைய கணவன் உஸ்மானுடன் மக்கா விட்டு போகக்கூடிய காட்சியை பார்த்து நபி அவர்கள் பெரிதும் கண்ணீர் வடித்தார்கள். இரண்டு சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு இந்த நிகழ்வு ஏற்பட்டு அவர்கள் மதீனாவுக்கு வந்த இடத்தில் மௌத்தாகினார்கள். ருக்கையா ரலியல்லாஹு அவர்கள் உடைய மௌத்து ஏற்பட்டதற்கு பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் உம்மு குல்தூமை ஹஜ்ரத் உஸ்மானுக்கு இரண்டாவது திருமணமாக, ஒரு சகோதரி இருக்கும் பொழுது இன்னொரு சகோதரி முடிக்க முடியாது, ஒன்று தலாக் கொடுக்கப்பட வேண்டும் இல்லாட்டி வஃபாத் ஆக வேண்டும் அல்லது அவர்கள் பிரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு சந்தர்ப்பம் அவர்கள் ருக்கையா அவர்கள் வஃபாத் ஆனதுக்கு பிறகு உம்மு குல்தூமை நபி அவர்கள் உஸ்மானுக்கு மனமுடித்துக் கொடுத்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் உம்மு குல்தூம் அவர்கள் மரணிக்கிறார்கள். அதுவும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் 9வது ஹிஜ்ரியில் இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரும் கவலை ஊற்றியது. தன்னுடைய ஜெய்னப் அவர்கள் பிரசவத்தில் இருக்கும் பொழுது ஏற்பட்ட ஒரு அந்நியர்களுடைய தாக்குதலால் அவர்கள் காயப்பட்டு பிந்தி வஃபாத்தாகினார்கள். ருக்கையா வஃபாத்தாகிவிட்டார்கள். உம்மு குல்தூம் அவர்களும் 9வது ஹிஜ்ரியில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எஞ்சிருக்கக்கூடியது ஒரே ஒரு மகள் ஃபாத்திமா தான். அதையும் தன்னுடைய வஃபாத்துக்கு முன்பு ரகசியம் பேசும் பொழுது, மகளே நான் இன்று மௌத்தாக போகிறேன், நீதான் என்னை முதலாவது சந்திக்க போகிறாய் என்ற அந்த ஒரு செய்தியையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு கொடுத்த சம்பவத்தை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். நபிமார்களே, இந்த அடிப்படையில் உம்மு குல்தூம் ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய அந்த 3வது மகள் அவர்களும் வஃபாத்தாகிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதம், ஷாபானுடைய மாதம் நபி அவர்களுடைய ஒரு வித்தியாசமான மாதமாக இருக்கும். அதில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்பார்கள், அதிகமாக நோன்பு நோற்பார்கள். நோன்பு நோற்பதற்கு பல காரணங்களை உலமாக்க எழுதியிருக்கிறார்கள். ஒரு காரணம், மனைமார்கள் எல்லாம் சில நேரங்களில் அவர்களுடைய தலாவான நோன்புகளை அந்த மாதவிடாயின் காரணத்தினால் வருஷத்தில் பதாவாக நோம்பு கொடுக்கல விடுபட்டிருந்தால் எல்லாரும் சேர்ந்து இந்த ஷாபான்ல நோம்பு நோட்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13, 14, 15 இந்த மார்ச் மாதம் 6, 7, 8 இது ஒவ்வொரு மாதமும் ஐயாமுல் பீத் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த 3 நாட்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மாதமும் நோம்பு நோட்பக்கூடிய இருந்திருக்கிறார். அது முஹர்ரம் 13, 14, 15, சஃபர் 13, 14, 15, ரபீல் அவ்வல் 13, 14, 15, ரபீஉல் தானி 13, 14, 15, ஜுமாதல் ஊலா ஜுமாதல் உக்ரா ரஜம் 13, 14, 15, வரக்கூடிய ஷாபான் 13, 14, 15. அது 6, 7, 8 திங்கள் செவ்வாய் புதல் நாட்களில் வருகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நோன்பை 2 மாதம் இணைத்து நோன்பு பிடிக்கிறதாக இருந்தால் அது ஷாபானும் ரமதானுமாக இருக்கும் என்பதாக சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் அந்த அளவுக்கு இதுல முக்கியத்துவம், ஏன் யார் சொல்லலாம் நீங்க இதுல இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க என்று உசாமா ரலியல்லாஹு அவர்களுடைய உசாமத்துக்கு செய்த அவர்களுடைய ஒரு ரிவாயத்தை இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நான் ஏன் இதுல நோன்பு நோட்கிறேன், மக்கள் அதிக கவனம் செலுத்தாத ஒரு மாதமாக நான் இதை பார்க்குகிறேன், மக்கள் இதில் அலட்சியமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு இதனுடைய பொறுமதி தெரிவதில்லை, அதனால அவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள். வரக்கூடிய ரமதானை உற்சாகப்படுத்துவதற்கும் இந்த மாதத்தில் நோன்பு பிடிப்பதனால ஒரு தெம்பு, ஒரு ஆரோக்கியம், ஒரு தைரியம், ஒரு பழக்கம், வறுமையை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுகள் இவைகள் எல்லாம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது. அடுத்த மாதத்துக்கு ஆயத்தமாக கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் இதுல நமக்கு நசீபாக்குறார். கண்ணியமானவர்களே, இந்த மாதத்துல பராத்துடைய இரவு என்று சொல்வார்கள். அந்த 15ஆம் நாளில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உலகத்தின் அந்த இரட்சகரிடம் யாரெல்லாம் மக்கள் தவறு செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கும் மாதம், அந்த மாதத்தில் நான் நோபாலியாக இருக்க விரும்புகிறேன் சொன்னாங்க. 15 இரவு அது ஒரு சிறப்பான இரவு. அந்த இரவுல அல்லாஹ் 2 சாரார்களை தவிர மற்ற எல்லாரையும் மன்னிக்கிறான் என்பதாக முஸ்னத் அஹ்மதுல வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்
அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா படைத்தினங்களில் அதை கொலை செய்தவனும் குரோதம் வைத்தவர்களை தவிர மற்ற எல்லாரையும் மன்னிக்க போகிறான். அப்ப எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. இந்த மாதத்துல அந்த நாள் அது வியாழக்கிழமையாக மட்டும் இருந்தாலும் அது புதன்கிழமையாக வரப்போகிறது. அது எட்டாம் திகதி புறை 15. அந்த இரவுல நான் அல்லா இடத்துல ஒவ்வொருவரும் தன்னுடைய வீட்டில் இருந்து கொண்டு அல்லது சந்தர்ப்பம் அமையும் பொழுது மசூதிகளுக்கு வந்து தன்னுடைய தொழுகைகள் போக பரலான தொழுகை போக எந்த அளவுக்கு நஃபில்ல குர்ஆன் ஓதல்ல திக்ர்ல தௌபால இஸ்திக்ஃபார்ல அதுக்கென்று தனி தொழுகையுண்டு சொல்லப்பட்டிருக்க இமாம் நௌவி மற்ற இமாம்கள் இதை விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். நாலு இமாம்களும் இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அது என்ன, இந்த இரவில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொருவரும் தன்னுடைய நல்ல மல்கள் அல்லா இடத்துல முன்வைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை ஆக்கிக் கொள்ள வேண்டும். கனிமான சகோதரர்களுக்கு ரமலான் வருவதற்கு முன்பும் இப்படியான நல்ல மல்களில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருகிறான் என்றால் அதற்கு நாம் பலகீனமாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இடத்தில் யாரெல்லாம் எப்படி நன்மை நாடுகிறார்களோ நம்பிக்கை வைக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அது கொண்டுதான் நடந்து கொள்கிறான். ஒரு சம்பவம் இருக்கிறது, ஒருவர் கடன் எடுக்கிறார். இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹ் புகாரியில் பதிவு செய்கிறார்கள். கடன் எடுத்த நேரத்தில் இந்த கடனை எப்படி திருப்பி தருவாய் என்று கேட்கிறார். சொன்னார், அல்லாஹ் மீதானே சொல்கிறேன், எனக்கு வேற யாரும் இல்லை, அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான். நீங்க எனக்கு இந்த பணத்தை தந்துருங்க, நான் இந்த நாள்ல இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வரக்கூடிய படங்கு கப்பல் தோணி எதுல சரி நான் அக்கறையிலிருந்து இக்கரைக்கு அனுப்பி வச்சுட்டேன் சொன்னார். அந்த நாள் வருகிறது, இவர் எடுத்துட்டு போனார் 1000 திருகம், கொடுக்க முடியவில்லை. அப்பொழுது அல்லா இடத்துல துவா செஞ்சுட்டு ஒரு மரக்கட்டை எடுத்து அதை பிளந்து அதுக்குள்ள இந்த பணத்தை வச்சு அதை தண்ணீர்ல போடுகிறார். அந்த கடன் கொடுத்தவர் அல்லாட பேர் சொல்லி இந்த மனிதன் எடுத்துட்டு போனானே எனக்கு வந்து சேரவில்லையே என்று மன கவலையோடு இருக்கும் பொழுது ஒரு மரக்கட்டை தென்படுகிறது. சரி, வீட்டுக்கு விரவு விட்டுவதற்காக இதை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று வீட்டுக்கு கொண்டு போயிட்டு பிளந்த நேரத்தில் அவருடைய அந்த பணம் அதுக்குள்ள இருந்தது. இமாம் புகாரி அல்லாஹ் அவர்கள் இதை சஹியான ஹதீஸாக இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அல்லாஹ் இப்படிதான் கொடுக்கிறான். சூரத்துல் பக்ரா ஃபத்பஹு பக்ரா, ஒரு மாட்டை அறுக்குமாறு அது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஏற்பட்ட ஒரு கொலை. அந்த கொடையை அடையாளம் காண்பதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை தான், ஒரு மாட்டை பசுவை அறுத்து அதனுடைய மாமிசத்தை எடுத்து நீங்கள் இந்த செத்த பிணத்தின் மீது வைத்தால் யாரு கொண்டான் என்பதை அது அறிவித்துவிடும் என்று சொன்னார்கள். கன்னிமார்களே, அந்த மாடு எதாக அமைந்ததுன்னா தப்சீர் மத்ஹரி என்ற தப்சீரில் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுக்கு சபபுன் நுசூல், இந்த சம்பவம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் நடந்தது, அது ஏன் நடந்தது என்பதை, அதனுடைய பின்புலன் என்ன என்பதை, அந்த மாடு எப்படி எடுத்தார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கு பயான் செய்திருக்கிறார். அந்த மாடுடைய விலை எவ்வளவு பொறுமதியானது, எந்த மாடையும் அறுத்திருந்தாலும் நபியவர்கள் சொன்னார்கள் அது பூர்த்தியாக இருக்கும், ஆனால் அதிகமான கேள்விகள் கேட்க போய் அல்லாஹ் தஆலா வேறொரு இடத்திலிருந்து வேறொரு செய்தியை தருகிறார். அது என்னது, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி ஒரு பசுவை கொண்டு போய் அந்த காட்டுக்குள்ள விட்டுட்டு மனைவிக்கு போய் சொல்கிறார், மனைவி அவர்களே, என் மகனுக்காக ஒரு அமானதத்தை அல்லாத பேரில் வைத்திருக்கிறேன், அதை மகன் பெருசானதுக்கு பிறகு நீ அல்லாடத்தில் போய் கேட்க சொல்ல அல்லா கொடுப்பான். நீ இந்த சம்பவம், அந்த மாடு மகன் பெற்றுக்கொண்டு வருகிறார், காட்டில் போய் மகன் பெருநானதுக்கு பிறகு மிக கொழுத்த மிக பிரமாண்டமான மாடு, மக்கள் தேடி வருகிறார்கள் மாடை, அல்லாஹ் சொன்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த மாடு இதுதான். அந்த மகனார் சொன்னான், இந்த மாடு அல்லாஹ் எனக்கு தந்தது, இதை நான் சுயமாக இதை நான் அறுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், என்னுடைய தாயுடைய மஷூரா படி தான் செய்வேன். அந்த தாய் என்ன மஷூரா சொன்னான்டா, மகனே இதுக்கு விலை என்ன தெரியுமா, இது அறுத்ததுக்கு பிறகு இதனுடைய தோல் அதை எடுத்து அதுல எந்த அளவுக்கு தங்கம் நிரப்ப முடியுமோ அந்த நிரப்பி தந்தால்தான் இந்த மாடை தர முடியும் என்று சொல்ல வேண்டும். ரெண்டு விஷயம் இதில் விளங்குது. ஒன்று, அல்லாவுக்கு வழிபட்டு நடப்பதில் மனிதன் தன்னை பகுத்தறிவை ஈடுபடுத்தி வீண் சச்சரவுகள் ஆளாக்கி தன்னை குழப்பத்தில் ஏற்படுத்தி அல்ஹன்னாஸ் அல்லது யுவசுஃபி சுதூரி நாஸ் போன்ற ஷைத்தான்தனமான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. அல்லாத கற்றல தெளிவாக வரும் பொழுது அதுக்கு வழிபடுவதுதான். வயசுல் கர்ணி அதுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். தாய்க்கு ஊழியம் செய்வதா, நபியவர்களை வந்து சந்திப்பதா என்ற போராட்டம் வயசுல் கர்ணி ரஹமத்துல்லாஹி அலைவர்களுக்கு ஏற்பட்டது. நபியை சந்தித்திருந்தால் சஹாபியாக மாறியிருப்பார், ஆனால் தாய்க்கு ஊழியம் செய்வதை அது நபியுடைய கட்டளை, கட்டளைக்கு அடிப்படைய வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் நபியவர்களை சந்திக்க முடியாமல் போய்விட்டது. நபியவர்கள் மரணித்து விட்டார்கள். இவர்கள் யமன் நாட்டில் தாய்க்கு ஊழியம் செய்து கொண்டே இருந்தார்கள். நபியவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தது. யார் உமர் அந்த உய்சுல் கர்ணியை சந்திக்கிறார்களோ அவர்களிடத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்குமாறு அல்லாஹ் இடத்துல மன்றாடுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவர்களை சந்தித்து, நீ ஒரு புனிதமான, ஒரு மிக மகத்துவமான, அல்லாஹ்வுடைய ஒரு நன்மாரையும் பெற்ற, நபியுடைய துவாவை பெற்ற மனிதர் என்று அதற்கு உய்சுல் கர்ணி அவர்களை சந்தித்து எனக்காக துவா செய்யுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு வேண்டிக் கொண்ட வரலாறையும் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இங்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளை நபியுடைய கட்டளைக்கு வழிபடுவது, அடிபடுவது, அதுக்கு வழிபட்டு நடப்பது, அதை கொண்டு நாம் பெரும் உயர்வை பாக்கியங்களை அடைய முடியும் என சொல்கிறார்கள். அதனால் அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் பொழுது அதை தன்னுடைய பகுத்தறிவை வைத்து அதை அடையாளப்படுத்த முயற்சி செய்தவால் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற அடிப்படையில் நிறைவேற்றக்கூடியதாக மாற வேண்டும். இரண்டாவது, மஷூரா செய்து தாய் மதித்து நடப்பதினால் என்ன கிடைக்கிறது என்பதையும் இந்த சம்பவத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஹதீஸ்களையும் உலமாக்கள் எழுதிய தஃப்ஸீர்களையும் குரானுடைய ஆயத்தையும் மூணையும் உள்ளடக்கினால் இந்த விஷயத்தை நான் முன்வைத்திருக்கிறேன். அல்லாஹ்வின் நம்பிக்கை வைத்து ஒரு விஷயத்தை சாதிக்கும் பொழுது அல்லாஹ் எப்படி உதவி செய்கிறான் என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அதனால் ஷாபானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். யா அல்லாஹ், முடியுமான சுண்ணத்தான நோன்புகளை நாம் நோற்றுக்கொண்டு பிறை 15 நாம் அடையும் பொழுது அந்த புதன்கிழமை 8 நான் நோன்பு நோற்றவனாக அல்லாஹிடத்தில் 13, 6, 7, 8 மார்ச் மாதம் 13, 14, 15 இந்த ஷாபான் உடைய நோன்பை நோற்று யா அல்லாஹ் உன்னுடைய ஒரு நெருங்கிய நல்லடியானாக மாற நீ கிருபை செய்ய வேண்டும் என்றே அல்லாஹிடத்தில் மன்றாடி கொண்டு அந்த 15 இரவும் குர்ஆன் ஓதல் தொழுதல் கூடிய அளவு நஃபிலான சுன்னத்தான தஹஜ்ஜுடைய தொழுகல் தொழுது வித்ருடைய அந்த தொழுகைகளையும் தொழுது வீடுகளும் அதில் ஜொலிக்க வேண்டும். அல்லாஹுடைய அந்த பாக்கியத்தை ரஹமத்தை பெற்று மன்னிப்பு பெற்ற மனிதர்களாக நாம் மாற அல்லாஹ் கிருபை செய்வானாக. கனிவானவர்களே, இந்த மாதம் நமக்கு ஒரு ஒரு சிறப்பான மாதத்துடைய சில முக்கியமான குறிப்புகளை நாம் இங்கு சொன்னேன். அதே நேரத்தில் நாம் இந்த நாட்டில் ரெண்டு விஷயத்தை அடைந்திருக்கிறோம். ஒன்னாவது, ஒரு பயங்கரமான சோதனையை நாம் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, பலத்த பொருளாதார நெருக்கடிகளை மக்கள் கண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் நான் சில விஷயங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மேலான சோதர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹுடன் நெருக்கம் ஏற்படுமோ, எந்த அளவுக்கு அல்லாஹுடன் தொடர்பு ஏற்படுமோ, ஒரு விஷயத்தை நாம் எல்லாரும் நல்ல மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், எப்பொழுதும் லௌகீக உதவிகள் அல்லாஹ்விடத்தில் கிடைப்பது வெறுமனே மனிதனுடைய முயற்சியால் மட்டுமல்ல. அல்லாஹ் பொருளாதார விஷயங்களை சீராக்குவது அது நிச்சயமாக மனிதனுடைய முயற்சிக்கு ஒரு பாரிய பங்கு இருக்கிறது. இருந்தாலும் முதல் முதலாக அல்லாஹ் இதை நிறைவேற்றி தருவது மனிதனுடைய அமல்களுக்காக. ஜஸா உல் அமால் ஒரு புத்தகம் இருக்கிறது, அதனுடைய பெயர் அமல்களுக்குரிய கூலிகள். அமல்களுக்குரிய கூலிகள், அல்லாஹ் ஒவ்வொரு அமலுக்கும் கூலி அளித்திருக்கிறார். அது சக்கராத்திலையும் கிடைக்கும், கபரிலையும் கிடைக்கும், நாளை சொர்க்கத்திலையும் கிடைக்கும், ஆனா அதே நேரத்தில் துனியாலையும் கிடைக்கும். நான் ரெண்டு சம்பவங்கள் சொன்னேன் அல்லவா, ஒன்று சஹீஹ் புகாரியுடைய அந்த மரக்கட்டையில் வைத்தது, இரண்டாவது தஃப்ஸீர் மதுஹரியில வந்திருக்கக்கூடிய அந்த சம்பவத்தை சொன்னேன். இது ரெண்டுல என்ன வழங்குறது? ஒரு தகப்பன் மீது, அந்த தகப்பனுக்கு அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை, அதால அவர் விட்ட அந்த அமானிதத்தை அல்லாஹ் எப்படி திருப்பி கொடுக்கிறான். ஒருவர் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி எடுக்கிறார், அவருக்கு மரக்கட்டையில வச்சு அனுப்பிட்டார், மனம் திருப்தி அடையவில்லை, திரும்ப அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். இமாம் புகாரி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மனிதனிடத்தில் வந்து ஒப்படைத்த நேரத்தில் அந்த மனிதன் சொன்னான், நீ எந்த அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து என்னிடத்தில் எடுத்துட்டு போனியோ அந்த அல்லாஹ் தந்து தான் திரும்ப எனக்கு தேவை. அல்லாஹ் இதை நம்பிக்கை வைக்கிறேன். நாங்கள் இதை படிக்க வேண்டும், படிச்சு கொடுக்க வேண்டும், ஒவ்வொருவரும் இதை பாடமாக எடுத்துக்கொள்ளும். இதனாலதான் ஆமீனு கமா ஆமன நாஸ், சாவாக்கள் ஈமான் கொண்டது போல ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நான் ஓதிய குர்ஆனுடைய திருவசனம், அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாசிகா லா யஸ்தவூன், ஈமானுள்ளவர்களும் ஈமானற்றவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று மிக தெளிவாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உடைய இந்த குர்ஆனுடைய திருவசனம் சொல்லியிருக்கிறது. அதனால் எங்களுடைய ஈமானை பலமாக்கிக் கொள்ள வேண்டும். நாலு விஷயங்களை நான் இந்த நேரத்தில் கடைபிடிக்க வேண்டும். ஆத்மீகத்தில் எங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுல இஸ்திக்ஃபார், துவா, தௌபா, அதுக்கு ஷபானுடைய மாதம் தந்திருக்கிறார். அல்லாஹ் எங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளை போக்கி வைப்பான். அதுக்கு இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்று சொல்றேன். இஸ்திக்ஃபார் செய்வது அல்லாஹ்க்கு மிக விருப்பமான. எந்த அளவுக்கு அல்லாஹ் இடத்துல அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் குறைஞ்சது இது ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அந்த தௌவாவ ரஹீம். ஒரு சபையில 70-100 விடுத்தம் இதை செய்வார்கள். முன்பின் மன்னிக்கப்பட்ட நபியவர்கள் 70 விடுத்தம் செய்தார்கள் தான். நான் நீங்களும் எத்தனை முடித்து செய்ய வேண்டும். குறைந்தது மேலான சகோதரர்களே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த வார்த்தை என்றாலும் நாம் பாடமாக்கிக் கொண்டு அடிக்கடி அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்பதே பொருளாதார நெருக்கடிகளை போக்கி விடுவான், அல்லாஹ் வசதிகளை ஏற்படுத்தி தருவான், மறைவான உதவிகளை எல்லாம் அல்லாஹ்க்கு தருவதற்கு ஒரு வழி அல்ல மேலான சகோதரர்களே. கொஞ்சத்தை அதிகப்படுத்தி தருவான், அல்லாஹ் உள்ளத வரக்கத்தாக்கி தருவான், அல்லாஹ் இல்லாத இடத்திலிருந்து தருவான், அல்லாஹ் அறியாத புறத்திலிருந்து தருவான், அல்லாஹ் தருவதற்கு பல வழிகளை வைத்திருக்கிறான். குர்ஆனும் ஹதீஸும் இதுக்கு மிக தெளிவான சான்றுதலாக இருக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ரூமுலுக்கு இருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் விதவிதமான கனிகளை கொடுக்கிறான். குபைப் ரலியல்லாஹு அவர்கள் சிறை கைதியாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கனிகளை கொடுக்கிறான். சஹிஹான ஹதீஸ்களிலும் குர்ஆனிலும் இது பதிவாக இருக்கிறது. அதனால் எங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடன் நெருங்குமோ அந்த அளவுக்கு நாம் இதை அடைந்து கொள்ள முடியும். மூணாவதாக சொல்லுகளே, எங்களால் முடியுமான மரங்களை நட்டி விவசாயங்களை செய்து எங்களுக்கு நிலங்கள் இருந்தால் அதை செய்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன வீடுகளில் கூட எங்களுக்கு ஒரு சின்ன பூ ஓற்ற வச்சு ஏதோ ஒரு நட்டி கொண்டு அதுல பெரிய கயிறு மரக்கத்து வந்திருக்கிறது. யார் இதில் ஈடுபடுவார்களோ அந்த மரங்கள் நட்டி அல்லது ஏதோ ஒரு விவசாயத்தை செய்து ஒரு மனிதர் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஹதீஸ்ல நன்மாராய் வந்திருக்கு. நாலாவதாக வீண் விதயத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்றேன். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். வரக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம். நான் இதுக்கு முதலில் இதை ஞாபகப்படுத்திருக்கிறேன். ஒரு அதானை சொல்வது என்பது ஒரு விடுத்தம் சொல்லிவிட்டு முடிப்பதற்கல்ல, அஞ்சு விடுத்தம் சொல்கிறார். 1400 வருடங்களாக இந்த அதான் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஏன்? எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய மகத்துவம், நபியுடைய அன்பும், தொழுகையின் மீது உள்ள அந்த அந்த கரிசனை, நாம் வெற்றியின் மீது வருகிறோம், வெற்றியின் பக்கம் வருகிறோம் என்ற இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை இவைகள் எல்லாம் பேணக்கூடியவர்களாக மாற வேண்டும். நாம் குர்ஆனை ஓத வேண்டும் என சொல்கிறேன். இப்பொழுது ஆரம்பிப்போம். குர்ஆனை ஓதும் பொழுது அல்லாஹ்வுடைய ஒளி வருது, அல்லாஹ்வுடைய நூர் வருது. ஒரு சஹாபி குர்ஆனை ஓதுகிறார்கள், அங்கு பக்கத்தில் பார்க்கிறார்கள், வெளிச்சமாக இருக்கிறது. குதிரை என் மகன் யஹ்யா மீது பாய்ந்து விடுமோ என்றே உசைத் இப்னு ஹுதைர் அவர்கள் பயப்படுகிறார்கள். காலையில் சொன்னார்கள், நபியவர்களிடத்தில் போய் சொன்ன பொழுது நீ குர்ஆனை ஓதிக்கொண்டு காலை வரைக்கும் இருந்திருந்தால் இந்த மேகத்தை, இந்த ஒளியை, இந்த பிரகாசத்தை, மலக்குமார்கள் சூழ்ந்திருந்த காட்சியை மதீனாவாசிகள் எல்லோரும் கண்டிருப்பார்கள் சொன்னார். குர்ஆனை ஓதும் பொழுது மலக்குமார்கள் அவருடைய தஹஜ்ஜுத்துடைய நேரத்தில் ஓதும் பொழுது உமர்றது எல்லாம் கடிதம் எழுதினார்கள். ஓ குர்ஆனை மரணம் செய்தவர்களே, நீங்கள் தஹஜ்ஜுத்துடைய நேரங்களில் குர்ஆனை ஓதும் பொழுது மலக்குமார்கள் அவருடைய நாவை உங்களுடைய நாவுடன் நினைத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் இறக்கி வைத்து வேதம் அல்லவா, அல்லாஹ் எங்களுடன் பேசுகிறார். நாளை கியாமத்து நாளையில் சூரத்து ரஹ்மானை அல்லாஹ் எங்களுடைய முன்னிலையில் ஓதப் போகிறார். நாம் அதை ஓதி ஓதி குர்ஆனுடைய அந்த நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் அதை போட்டு கேட்பதற்குரிய சந்தர்ப்பம் தந்திருக்கிறார், பிறர் ஓத கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் தந்திருக்கிறார். முடியாதவர்கள் விக்ரை அல்லாஹ் என்ற வார்த்தையை, இஸ்திஃபாருடைய வார்த்தையை, நபியின் மீது சலவாத்தை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஏதாவது சகோதரர்களே, எங்களுடைய நேரம் குர்ஆன் மீது கழிய வேண்டும். அதுக்கு ஒரு சின்ன அமலை நான் தர விரும்புகிறேன். இதுக்கு முன்பு ஜும்மாவாக நான் ஓதிருக்கிறேன். இந்த ஒரு மூணு நிமிஷத்தில் நான் இதை சொல்கிறேன். ஒன்னாவது சூரத்துல் இஹ்லாஸ், இரண்டாவது சூரத்துல் கௌதர், மூன்றாவது சூரத்துல் அஸ்ர், நாலாவது சூரத்துல் நஸ்ர். இந்த மூணு சூராக்களையும் வாழ்க்கையில கடைபிடிங்க சகோதரர்களே. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. முழுப்பேர்ப்பு பாருங்க, தெரியாதவர்கள் மற்றவர்களை வாசிக்க வச்சு கேளுங்க. இந்த அல்லாஹ்வுடைய ஏகத்துவம் இஹ்லாஸ், சூரத்துல் இஹ்லாஸ், அல்லாஹ் ஒருவன் தனித்தவன், இணைக்கிறையற்றவன், யாரால் பிறக்கப்படவும் இல்லை பிறக்கவும் இல்லை, அவனுக்கு நிகர் யாரும் கிடையாது என்ற நம்பிக்கை வந்து கொண்டே இருக்க வேண்டும். மூணு முறை ஓதினால் குர்ஆனுடைய நூல் ஒரு பகுதியுடைய நன்மை கிடைக்கும். சொர்க்கம் அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லப்படும். பத்து முறை ஓதும் பொழுது இதை எங்களோட பழக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஏகத்துவத்தை உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். நபியுடைய அந்தஸ்தை எல்லாம் உயர்த்திருக்கிறார். நபியே உங்களுக்கு கயிர்களை தந்திருக்கிறோம், நாளை ஹவுதுல் கௌசரை தரப்போகிறோம், நீங்க அல்லாவை அல்லாவுக்காக தொழுங்கள், குர்பான் கொடுங்கள் என்று சொல்கிறான். உங்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தியவன் தான் சந்ததியற்றவன் என்று அல்லாஹு தஆலா அங்கே சொல்லி காண்பிக்கிறான். மூணாவது நிலாவது சகோதரர்களே, சூரத்துல் அஸ்ரை நாம் ஒவ்வொருவரும் ஓதிக்கொண்டு இருக்க வேண்டும். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் லில்லதீனா ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸபர். ரமதான் வருவதற்கு முன்பு இந்த நாளையும் ஓதி ஓதி நான் ரமதானுக்கு ஆயத்தமாகிறேன். இந்த ஷாபானை அடைந்திருக்கக்கூடிய நான் ரமதானுக்கு ஆயத்தமாகிறேன் என்று இதை நான் சொல்லி சொல்லி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும். துனியா விட்டு பிரியும் பொழுது இந்த சூரத்தோட இந்த குர்ஆனோட பிரியக்கூடிய பாக்கத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். மேலான சகோதரர்களே, சூரத்துல் அஸ்ர் மட்டும் இறங்கியிருந்தால் போதும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த மூடையும் நாம் செய்யும் பொழுது ஈமானுடன் நல்லமல்கள் ஈமானுடன் இருக்கும் பொழுது உண்மையை போதித்து பொறுமையை போதிக்கக்கூடிய இந்த நாலு விஷயத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் தான் வெற்றியாளர்கள், மற்ற எல்லாம் நஷ்டவாதிகள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதனால் அதை இந்த மூணிலும் அமல் செய்யும் பொழுது இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வரைதன் நாஸ் யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா. என்ன நெருக்கடி, என்ன கஷ்டம், என்ன சோதனை இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எமக்கு பாதுகாப்பையும் வெற்றியையும் கண்ணியத்தையும் தருவான் என்று வாக்களித்திருக்கிறார். அதனால் நாம் இந்த மூணு சூறாவை அமல் செய்து இந்த ஷாபானை மதித்து நடந்து முடியுமான திக்கர் குர்ஆன் திலாவத் அமல்களை ஈடுபட்டு ஐவேல தொழுகைகள் மஸ்ஜிதில் வந்து சிறப்பாக தொழுது தஹஜ்ஜுடைய தொழுகைகளை ஈடுபட்டதனால சகோதரர்களே, வரக்கூடிய ரமதானை சிறப்பாக அடைந்து பராத்துடைய இரவின் அல்லாஹ் எம்மை மன்னிக்கக்கூடியவர்களாக நாம் மாறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானான். யாழ் எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயா, குற்றக்குறைகள் மன்னிப்பாயா, ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கு திருவிழிவாயா, குர்ஆன் மீது அன்பை உள்ளத்தின் மீது நிரப்பி விடுவாயா, நபியுடைய அன்பை எங்களுடைய உள்ளத்தில் நிரப்புவாயா, சூரத்தில் அஸ்ல் மீது அமல் செய்யக்கூடிய பாக்கிய தருவாயா, எங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளை போக்கி விடுவாயா. நபியவர்களுக்கு இந்த மாதம் எவ்வளவு சிறப்பாக இருந்ததோ அது போன்று இந்த மாதத்தை எனக்கு சிறப்பாக ஆக்கி தருவாயா. பதினஞ்சு இரவன்று எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நாம் மாறுவதற்கு நீ கிருபை செய்வாயா, அதுக்குரிய அமல்களை தர்மங்களை நல்ல அமல்களை ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை தருவாயா.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.